ஐயா ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முருகேசன் பி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர செயலாளர், முன்னிலை வைக்கும் முனியசாமி, ராதா, நூர் முகமது, தங்கராஜ் அவர்களே, மட்டுமல்ல இந்த கூட்டத்திற்கு பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ஜிகாத் கமிட்டி தொண்டர்களுக்கும், தேவேந்திர உலகளாளர் சங்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி உரையினை ஆரம்பிக்கிறேன். இந்த கூட்டமாகப்பட்டது பல்லறின மக்களும் முஸ்லீம் மக்களும் இணைந்து நடக்கும் ஒரு பொதுக்கூட்டம். இந்த இணைப்பை உண்டாக்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்கும். மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படின்னா வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் தேசியம் கீசியம் பேசுவோம், நெஞ்சுக்குள்ள அவனவனுக்கு அந்த ஜாதி உணர்வு இருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சியினோட தலைவர் இருக்கார் இல்லையா, குமரி அனந்தன், இவன் ஒரு காலத்தில் இந்து மகா சபையிலிருந்து ஆர் எஸ் எஸ் இருந்து உண்டான, எந்த ஒரு அறிக்கையை இந்து முன்னணியும் ஆர் எஸ் எஸ் காரணம் விடுறானோ அந்த அறிக்கையை இவனு விடுவான். பார்த்த பிசகம் இன்னைக்கு அவன் தேசிய வேஷம் போட்டுக்கிட்டு கத்துறான். வெள்ளை மாவட்டத்தில் மூணு செலவுடையது, அம்பேத்கர் செலவுடையது, பொன் முத்துராமலிங்க தேவருடைய செலவுடையது, அதே மாதிரி காமராஜன் ஆடார் செலவுடையது. இந்த பொன் முத்துராமலிங்க தேவர் செலவுடைஞ்சு பல கலவரம் நடந்து பல உயிர் போகுது, இவன் வாய் திறக்கல. அம்பேத்கர் செலவுடைஞ்சு பல உயிர் போகுது, வாய் திறக்கல. காமராஜர் சிலைக்கு பீட வச்சு அனுமதி கொடுக்கல, டெல்லியில இருந்து வந்து கவர்னரை பார்த்துட்டான், உன்னா ஒரு தந்துட்டான், நாடார்கள்லாம் பைனான்ஸ் பண்ணிட்டான், கேகே நாடார் பத்திரிகைகள்லாம் கட்டிட்டான் உடனே. அப்ப அவனுக்கு அந்த ஜாதி உணர்வு, தான் நாடாருங்கிற உணர்வு அவனுக்கு இருக்கு. அது இருக்க வேண்டாம் நாங்க சொல்லல, எல்லாருக்கும் அது இருந்து ஆகணும். அதே மாதிரி டாக்டரோட ஆட்கள் யாரையா ஷூட் பண்ணிட்டா வன்னியர்கள்லாம் குதிச்சிடுறாங்க, அவங்களுடைய உணர்வு. பாலப்பாடி ராமமூர்த்திக்கு தஞ்சை மாவட்டத்தில் அதிகமா பாதிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டத்தில் வன்னியர்கள் இந்த காவேரி பிரச்சனையில், உடனே என்ன பண்றாங்க, அவர் இருந்தால் ராஜினாமா பண்றான், அவனோட உணர்வு அவன் காட்டுறாங்க. நாங்க யாராவது ராஜா உசேன விடுதலை பண்ணுன்னா மதவெறி கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். இதே ராஜா உசேன் பிஎம்கே இருந்தார், இருந்தப்பா அவனுக்கு நான் அஞ்சு குண்டக்கட்டை இருக்கும்போது கூட டாக்டர் ராமதாஸ் விடமாட்டேன், எம்டிஎம்கே போனார். சந்தேக கேஸ்ல தேடுறான் வைகோபாலசாமி கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, என்ன சொல்றான், வன்முறை ஆதரிக்கல. அதே வைகோபாலசாமி தன்னோட சொந்த தம்பி ரவி இருக்கிறான் இல்லையா, அவன் மேலே தடாச்சு அவனையே நீக்கிறது, அவனுக்கு அவன் ஜாதி உணர்வு. அதனால இஸ்லாமியர்களே, நீங்கள் உங்கள் மத வெறியோடு மத உணர்வோடு இருங்கள், அது இந்த நாட்டில் தப்பில்லை. தப்பென்று சொல்பவனை எதால் அடிக்க வேண்டும், அதால் நான் அடித்துக் கொள்கிறேன். நீ உன்னுடைய மத உணர்வு உனக்கு அவசியம், அந்த மத வெறி உனக்கு அவசியம். அந்த வெறியால் இன்னொருத்தருக்கு நாம் கெடுதி நினைக்கப் போவதில்லை. எந்த வகையிலும் கெடுதியாக இருப்பதென்றால் அந்த வெறியை நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும். அவனுக்கு அவன் தாய். அதுபோல பல்லறின மக்களே, உன் இடத்தில் நீ ஒன்றுபட்ட ஒரு வெறி உணர்வு உன்னிடம் இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்லர்களும் முஸ்லீம்களும் ஒன்று கூடிவிட்டால் ஒரு எம்எல்ஏ எந்த அரசியல் கட்சியிலும் ஜெயிக்க முடியாது என்பது தொகுதி வாரியாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் சுற்றுப்பயணம் செய்து கண்டுபிடிக்கும். இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மக்களும் ஒன்றாக கூடி பல்லறின மக்கள் ஓரணியில் திரண்டு சின்ன சின்ன பிளவுகள் இருக்கலாம், பசுபதி பாண்டியன் ஒரு அணியில், ஜான் பாண்டியன் ஒரு அணியில், முருகையா பாண்டியன் ஒரு அணியில், ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் மூவரும் ஓர் அணியில் இருப்பதை வரவேற்கிறோம். பசுபதி பாண்டியனுக்கு நான் தான் வழக்கறிஞரை வச்சு குண்டா டாக்டர் உடைச்சேன், முருகையா பாண்டியனுக்கு நான் தான் வக்கீல் வச்சு கொடுத்தேன், இப்ப இந்த குண்டா டாக்டர் உடைச்சு கண்டிஷன் கையில வெளியிட்டேன். அவங்க எல்லாம் நான் ஜாதி உணர்வு கூட பார்க்கல, மத ஒதியம் அவன் இந்து நான் முஸ்லீம் எல்லாம் பார்க்கல. என்ன பொறுத்த மட்டுக்கு, நீ எந்த பள்ளனோ அந்த பள்ளர்களில் சில பேர் எங்கள் முன்னோர்களில் பல பேர் இஸ்லாத்தை தழுவியவர்கள். நாங்கள் எல்லாம் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள், இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் நாங்கள் மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அந்த நாலு வரையறைக்கு உட்பட்டு எந்த ஜாதி மீதும் தாக்குதல் நடத்தாத ஒரே ஜாதி முஸ்லிம் மக்கள். எந்த முஸ்லீமும் எந்த ஏரியாவிலும் எந்த பள்ளர் குடிச்சியையும் எந்த கள்ளர் குடிச்சியையும் எந்த ஆதி திராவிடனை தாக்காத ஒரு இனம் என்றால் அது பெருமைக்குரிய முஸ்லீம்களுடைய இனம். அதனால தான் எங்கள் ஜிகாத் கமிட்டிக்காரன் எல்லாம் நான் கருப்பு கட்ட போட்டு தன்னுடைய இனம் திராவிட இனம் என்பதை காட்டச் சொல்லி கட்டாயப்படுத்தியது. அவன் ஒரு பெருமைக்குரிய எங்கேயாச்சும் நாங்க வந்து உங்க குடிசைகளை கொளுத்தி இருப்போமா, பல்லறின மக்களே எந்த ஊர்லயாவது ஒரு ஊரை சொல்லி இந்த இடத்துல உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர சொல்ல முடியுமா, போலீஸ் ஒன்னு காட்ட முடியுமா? மனித நேயத்தோடு வாழ்ந்தும் இந்த மடப்பயல் அரசு எங்களை மதவெறியன் என்றார்கள், பாகிஸ்தானின் கைக்கூலி என்றார்கள். இன்று அவாலா மோசடியில் எஸ் கே ஜெயில், அவனுடைய பூர்வீகமே பாகிஸ்தான் தான். அவனை கைது செய்து கொண்டு வந்ததே பாகிஸ்தான் லண்டனுக்கு தப்பிக்கும் பொழுதுதான் கைது செய்கிறான். இந்த எல் கே அத்வானியின் சொந்த தம்பி ஜே கே அத்வானி பாகிஸ்தான் பிரசிடன்டின் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். ஆனால் இந்த துறைகள் எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இங்கு பல கோடி ரூபாய் ஹவாலா என்கிற அயோக்கியத்தனமான ஒரு மோசடி சட்டத்தின் கீழ் இவர்கள் வாங்கியிருக்கிறார். எங்களை வந்து தேசத்துறையும் மதவெறி, எங்களால் ஒரு எந்த இன மக்களுக்காவது கடிதம் உண்டாக்க போகிறவர்களே, இந்த கூட்டம் உங்களுடைய கூட்டம், இது மிக பாதுகாப்பான கூட்டம் இல்லையா? நான் காலையில் கூட உங்க புலனாய்வு அதிகாரிகள் வந்தபோது சொன்னேன், பாதுகாப்பே வேண்டாம், எங்களால் ஒழுக்கமாக இருந்துவிட முடியும். ஏன்னா எங்க பசங்க நான் கையை காட்டினா வாய்ப்பு, என்னை கண்ட ஆர்வத்தில் நாளை தெக்கிருக்கிற தெக்கின் கட்டுவானே ஒழிய என் உத்தரவு இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டான். ஆனா நான் ஒரு உத்தரவை கொடுத்துட்டா அவன் உயிர் போகாம திரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு நான் தொண்டர்களை வைத்திருந்து மனித நேயத்தோடு இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எந்த இன மக்களாவது நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணோம், உங்க வழிபாட்டு உரிமையை தடுத்தோம், நீ சாமி கும்பிடும் போது குறுக்க வந்தோம் சொல்ல முடியுமா? சகோதரர்களே சொல்ல முடியுமா? எந்த ஜாதி கோயிலுக்கு தேவையான நாங்கள் நின்று குத்தடித்து இருப்போமா? குடித்து விட்டு உள்ளே வந்து வரலாறு பண்ணியிருப்போமா? சாமியை தூக்காதே என்று தடுத்திருப்போமா? எங்க பள்ளிவாசு கிட்ட வரும்போது கொத்தடிக்க வேண்டாம் சொல்லிருக்கோம். தொழுகிற நேரம் வரும்போது இது நாங்க காலங்காலமா எங்க வழிக்கு வராதிங்க, உங்க வழிக்கு நாங்க வந்ததே இல்லை. நான் கொத்தடிச்சுட்டு தான் போவேங்கிறதுக்காக இந்த அரண்மனையில ஒரு கூட்டம், ராம்நாடு ராணி மூணாவது ராணி நாலாவது ராணி, நாலாவது ராணி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கிருஷ்ணவேணி நாச்சியார் மொபரேஷ் ரோட்ல நான் போய் பல நாள் அங்க தங்கியிருக்கிறேன். அந்த ராஜாவோட பசங்களாம் எங்க பழைய இருக்காங்க, எங்க ஊர்ல ஊட்டியில வந்து எங்க பங்களால தங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துக்கு முந்தி நான் முத்துராமலிங்க தேவரோட பழகினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாத சகோதரர்களே, எந்த இடத்தில் முக்கியா தேவரும் நானும் இப்படி நடந்து கொண்டு போய் கொண்டு காரிலே சென்று கொண்டிருக்கிறோம். நடராஜன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், அவர் கடலிலே விழுந்து இறந்து விட்டார். அவர் மனைவி ராஜேஸ்வரி நடராஜன் சட்டத்துறை செயலாளராக இருந்தார். அவருடைய மகன் பாஸ்கரன் இன்று பிரதம மந்திரியின் தனி செயலாளராக இருக்கிறார். அப்போ நாங்க போயிட்டு இருக்கும்போது உச்சிலம்பட்டியில் ஒரு இடத்தை காமிச்சு முக்கிய தேவர் என்னிடம் சொன்னார், சாமி இந்த இடத்துல தான் நாங்க சிடிசி கிரிமினல் டிரைவ் கண்ட்ரோல் ஆக்ட் குற்றப்பரம்பரை சட்டம் வைத்திருந்த போது இந்த இடத்துல நாங்க மாடு மேய்ச்சோம், எங்க குதிங்கால்லாம் எடுத்துட்டு நாங்க தப்பிச்சு போயிருவோம். இது பண்ணா நாங்க 18 வயசுல போலீஸ் ஸ்டேஷன் வந்து படுத்துக்கணும் மேஜர் ஆனவங்கலாம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே விலைக்கு வாங்கி நான் தான் முதல் முதலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கு அந்த காலத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தேன். அன்று நான் மதவெறியன், அன்று நாள் மதவெறியனாக தெரியவில்லை. அதை பாராட்ட இங்குள்ள பத்திரிகைகள் பார்ப்பன வழியா கூட்டங்களுக்கு சிறிதளவு கூட இறக்கவில்லை. அந்த கல்லூரியை கட்டி பெரியாரை கொண்டு வந்து வைத்து திறந்து எவன் 250 மார்க் வாங்குறானோ அவனுக்கு தான் அங்க சீட்டு. 400 மார்க் எல்லாம் வாங்குறவன் சென்ட் ஜோசப் போ சென்ட் ஆண்டனி போனும். குறைந்த மார்க் வாங்குகிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் கல்லூரியை கட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு 20 வயது தகுதி. அந்த வயதிலே கூட மனித நேயத்தோடு நடந்தோம். இன்று மதப்போர்வை பொத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட காரணமே இந்த அரசியல்வாதிகள், இந்த அயோக்கியர்கள் தங்களுடைய சுயநலங்களை தங்களுடைய மதவெறிகளை காட்ட காட்ட நம்ம இனத்துக்கு யாரும் இல்லாமல் போய் விடுவார்களோ என்று அச்சத்தால் இந்த மதப்போர்வை பொத்தி. இன்று உள்ள கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு எய்டு கொடுப்பதற்காக சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்ட போது அதை தடுக்க இந்திய அரசு முற்பட்ட போது முதலில் நான் சென்று சுப்ரீம் கோர்ட்டில் அது வாங்குவது எஜுகேஷனல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படி இவைகள் செல்லும் என்று சொல்லி அவைகளை வாங்கி வந்து கொடுத்து இந்த திருச்சி கேம்பியன் கல்லூரியிலே நானே முதலில் ஒரு லேபரேட்டரி கட்டி கொடுத்தேன், மணப்பாறையில கிறிஸ்துவர்களுக்கு கட்டி கொடுத்தேன், விவேகானந்தா மிஷனுக்கு கட்டி கொடுத்தேன், சுவாமி சின்மயானந்தா மிஷனுக்கு கட்டி கொடுத்தேன். சுவாமி அவர் பேர் மறந்து போச்சு, ஞானானந்தர் திருக்கோவில் அந்த இடத்துல அந்த மண்டபம் கட்டுறதுக்கு உணவு மண்டபம் கட்டுறதுக்கு அப்பெல்லாம் எனக்கு ஜாதி மதம் வித்தியாசம் ஒன்னும் தெரியல, தேசியம் மக்கள் ஒடுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் இப்படி போயிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா பெரிய திருடன்களா இருந்த ஒண்ணுதான், நான் இனிமேல் முஸ்லீம்களை தவிர எவனுக்கு பாடுபட மாட்டேன், செத்தா தூக்குறவன் அவன், அவனுக்கு குரல் கொடுத்த ஒருத்தன் இல்லைன்னு நான் ஒரு முஸ்லீம் போர்விய 1986-7 பின்னாடி சாபான வழக்கு வந்ததுக்கு பின்னாடி பொத்தன முஸ்லீம் தனியார் சட்டத்தை கை வைக்க போகும்போது சுப்ரீம் கோர்ட் நான் பொத்தனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பத்திரிகைகள் என்னை முன்னிறுத்தி என்ன தலைப்பு செய்தியில போட்டான். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்திருக்கும் இந்த 10 வருஷத்துல ராமநாடுல நடந்த மிகப்பெரிய கூட்டம் இதுதான். சத்தியமா பாருங்க ஒரு பேர் காரணம் போட மாட்டேன், நீங்க எழுதி வச்சு. ஏன்னா எது உண்மையோ அதை போடுவதில் எல்லா பயிரும் ஒரு ஜாதி உணர்வோட இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு நாலு குடும்பம்தான பத்திரிகை நடக்குது, ஹிந்து கஸ்தூரி ரங்கன் குடும்பம், கோயங்கா குடும்பம், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற எடுத்து, தினத்தந்தி, தினமலர் வந்து ராம் சுப்பையா ஐயர் குடும்பம், அடுத்து ஆதித்தனார் குடும்பத்தை சார்ந்த தினகரன், மாலை மலர், மாலை மலர், தினத்தந்தி, தினகரன், ஆதித்தனாரோட மருமன் தினகரன், அப்புறம் இப்போ தினபூமி, அவங்க வந்து அவர் ஒரு நாடார். இந்த ரெண்டு குடும்பம் தான் நடக்கும், இங்க ஒரு மாஸ் மீடியான்னு கிடையாது. அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் வரல. இந்த பேப்பர்காரன் என்ன சொல்றாலும் அந்த பொய்யத்தான் இந்த மக்கள் நம்ப வேண்டியிருக்கு. இது வரைக்கும் என்ன 136 முறை கைது செஞ்சிருக்கேன். என்ன காரணத்துக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தினமும் பேப்பர்ல பார்க்க பழனி பாபா கைது, அப்புறம் பார்க்க பழனி பாபாவை உயர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. என்னைக்காச்சு படிச்சிருக்கா உயர் நீதிமன்றம் இவரை செஞ்சத தப்பு என்று தண்டனையை உறுதி செய்தது? நீ இன்னையும் படிக்க மாட்டேன், இந்த 100 வருஷத்துக்கு படிக்க மாட்டேன். அப்புறம் என்ன நான் தீவிரவாதி? நான் என் மதத்துல தீவிரவாதி. அஞ்சு நேரம் தொழுக போவேன், பள்ளியாச கட்டுவேன், என் பணத்தை அழிப்பேன், சொத்தை விற்பேன், ஏழைய வாழை கொடுப்பேன், அதுல நான் தீவிரமா தான் இருப்பேன். அதனால உனக்கு என்ன பெரிய கெடுதி வரப்போகுது? ஒரு கெடுதி கிடையாது. ஆனா நீயும் நானும் ஒன்னா சேர்றதுல ஒருத்தனுக்கு கெடுதி வருது. அவன் யாரு? ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கம், அரசியல் கட்சிகள். அவன் எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு பயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் ஒன்றா பழனி பாபா கூட்டத்துக்கு வர்ற பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை பிடிச்சி வந்திருக்கியா? இல்ல உனக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு 99 பேர் இருக்க அதனோட நிருபணர் யாரு? தனக்கு எது எது பிடிக்காதோ அதை கொச்சைப்படுத்தி அதை சிறுமைப்படுத்தி காட்டுவது. இது காலங்காலமாக கடந்த 50 ஆண்டு காலமாக சில ராஜதந்திரிகள் என்ற ஆரிய வர்க்கத்தினரால் இந்தியாவில் கடைபிடித்து வருகிற ஒரு தந்திரம். கொஞ்சம் எவ்வளவு பேமஸ் ஆயிடப்படாது, முத்துராமலிங்கா பேமஸா, உடனே அவர் பேர்ல ஒரு குலக்கேசம் போட்டு கலப்பலன் பண்ணி போடுவான். தியாகராஜ பாகவதர் பேமஸா, அவர் பேர்ல ஒரு குலக்கேசம் போட்டு அவனை குலஸ் பண்ணிடுவான். என்எஸ் கிருஷ்ணன் பேமஸா, அவன் பேர்ல ஒரு குலக்கேசம் போட்டு அவனை மூடிடுவான். பழனிபாபா பேமஸா, குண்டு வச்சான் காலத்தை கொடுற அதே தப்பு இருந்துக்கோ. ஊரியர் ஜின்னாவை இங்க கொலை பண்ண அவர் பாட்டுக்கு ஒரு பல்லரின மக்களா இருந்தார். இழிநிலை நீங்குவதற்காக அவன் அவமானப்படுத்த ஒரு சமத்துவம் தேடி இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தார். அதனால ஏதாவது இந்து மத கோயில் இருந்தோ சங்கராச்சாரியர் வீட்டுல இருந்து சட்டி வெட்டி தூக்கி வந்தாரா? தன் உழைப்பை நம்பி இங்க வந்தார். நடு ரோட்ல குத்தனா, குத்தனவே யாரு? அவன் ஏற்கனவே ரயில்ல குண்டு வைக்கிற கேஸ் உள்ள இருப்பான், அவன் பேர்ல வழக்கு. அதுக்கப்புறம் பள்ளியாசு மேல குண்டு வீசன் ஒரு வழக்கு, அப்புறம் இந்த கொலை வழக்கு. அவனை எவனையாவது ஒருத்தன குண்டர் சட்டத்துல போட்டிருக்கீங்களா? ராஜா உசேனால பாதிக்கப்பட்டவன் எவனாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆள் இருக்கிறியா? சும்மா நொல்லெல்லாம் பண்ண அடிச்சிருக்கான். யாராவது சிறையின மக்கள் ராஜா உசேனால பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் சகோதரர்கள், யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? 4 பேருக்கு உதவியா நின்றுப்பான், முடியாதவன் போனா அவனுக்கு உதவி செஞ்சிருப்பான், கொஞ்சம் முரட்டுத்தனமா நடப்பான். ஆனா அவனை கொண்டு போய் இருக்கும்போது தடாச்சாட்டத்தில் வச்சிருக்கிறேன். யாரு கொண்டாட்டிடா கையை பிடிச்சிருந்தான்? பயிற்சி எடுக்கிறானே அரண்மனைக்குள்ள அந்த சட்டங்கள் நுழைஞ்சா ராமநாதபுரம் அரண்மனைக்குள்ள ராமநாத ராஜா முன்னாள் ராஜா அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய குடும்பத்தினரின் ஆதரவிலே ஆதரவிலே பயிற்சி எடுக்கிறான் நினைக்கிறாரு. எவனால் உள்ள நுழைஞ்சியா வளைய முடிஞ்சது அவங்களால? ஏன் சொல்லு, என்ன விசுவாசம்? அதே பயிற்சியை நான் இந்த என் மக்களுக்கு கொடுக்க எவ்வளவு நிமிஷம் ஆயிரும், எவ்வளவு நிமிஷம் ஆயிரும் செய்ய முடியாதா? என்ன அதை எடுக்கிறது ஒரு குப்பை பயிற்சி. சும்மா கராத்தே ஜூட, என் பையனுக்கு 2 கைகுண்டு வீச நான் கத்துக் கொடுத்தா நீ கராத்தே ஜூட என்னடா பண்ணுவோம்? ஜூட கராத்தே 2 கிரனைட் அடிக்கிறவனுக்கு, 2 சோடா பொத்தி அடிக்கிறவனுக்கு 100 பயிற்சி எடுத்து கமாண்டோ போர்ஸ் காரனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் பயிற்சி எடுக்கிறாங்க. எந்த ராமநாதபுரத்தில் பிறந்து வளர்ந்த இந்துக்கள் முஸ்லிம்கள் மீது குரோத மனப்பான்மை ஒரு கிடையாது. இருந்திருந்தால் இந்த பள்ளர் இந்த கள்ளர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு மேடையில் அமர முடியுமா? வெளியூர்ல இருந்து ராமகோபால இங்க வந்து நின்றுகிட்டு ஒரு 10 பேர்கிட்ட 10 பணக்காரன்கிட்ட 10 மார்வாடிகிட்ட காசு வாங்கிட்டு நீங்க எல்லாம் இந்துக்கள் அவன் இந்து முன்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களில் பல்வேறு ஜாதிகளில் உள்ளவர்கள் யாராவது ஒரு 50 பேர் கூட முடியுமா? இருக்கிறார்களா? இங்க போலீஸ் துறையிலே கணக்கு கிடையாது. வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வர்றான், அவன் கிழக்கரையில போய் ரகலை விட்டுட்டு போயிடுறான், தேவ பட்டணத்துல ரகலை விட்டுட்டு போயிடுறான். அப்ப என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் அவனை ப்ரமோட் பண்றான். அவன் யார் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியாம போது ஒரு ஊர்ல வரலாம் கலவரம் பண்றான், என்ன பயிற்சி கொடுக்கறான், சட்டரை எப்படி உடைக்கிறதுன்னு பயிற்சி கொடுக்கறான். அவன ஒரு கும்பலை நான் ஒரு நாள் தட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நிச்சயம் நான் ஒரு நாள் நான் அடிச்சிருந்தேன் அவன. அந்த கும்பலை நான் அடிக்காம விடமாட்டேன். ஒரே கும்பல் தான் பத்து ஊர்ல கலவரம் பண்ணிச்சு, ஒரே கும்பல் தான் தேவ பண்ணத்துல கலவரம் பண்ணிச்சு, ஒரே கும்பல் தான் வாலி நோக்கத்திலையும், ஒரே கும்பல் தான் கீழக்கரையிலையும் கலவரம் பண்ணேன். அவன் ஒரு குறிப்பிட்ட வேலையில வர்றான். ஒரு நாள் நான் வேனோட அடிச்சு தூக்கும் போது அந்த அமைப்பை சார்ந்த அத்துணை பேரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள். உங்களை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், புலனாய்வு பிரிவுகளே, உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் செய்திகளை அனுப்பி உங்களுக்கு யார் என்ற விவரம் தெளிவாக தெரியும். அவர்களை அடக்கி வையுங்கள். நேசத்தோடு பாகத்தோடு வாழ்கிற மக்கள் மத்தியிலே விஷத்தை தூவுகிற ஒரு கூட்டத்தை அரசு பாதுகாப்பிலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அரசு பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் நீங்களா நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவான ஒரு நிலைக்கு, ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பது மட்டும் சின்னமாக சொல்லிவிடுகிறேன். உங்களை உங்கள்கிட்ட அம்பு பண்றதுங்கிறது என்னமோ பெரிய தேச விரோத சக்திகள், சில அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். திமுக கூட இன்னந்த அரசு உணர்வு உள்ளவர். பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் உணர்வுள்ள எவனையாவது பாத்தினா உடனே எங்களுக்கு அடுத்த நாள் கட்சி விட்டு தூக்கி வச்சு தெரியுமாட்டா. இளந்த முடிகிற ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வச்சுட்டான் நாலஞ்சு வண்ணியர். டாக்டர் நேரம் வந்தார், பள்ளியார் சிலை கொண்டு வச்சான், பிள்ளையார் குடிச்சு அடி தூக்கி வச்சுனாரு. ஆறா வச்சு நாங்க தான் டாக்டர், நாங்க பத்து பேர் பேர் என்னடா எழுந்தார். வன்னியர் சங்கத்தை விட்டு நீக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு நீக்கு, இனிமேல் இவனை சேர்த்தாரு. ஒரு வருஷம் அவன் டாக்டர் வீட்டுக்கு அழைஞ்சு அந்த கட்சி விட்டு உள்ளார். இன்னைக்கு அந்த 16 மாவட்டங்களில் நாங்கள் பாதுகாப்புணர்வோடு இருப்பதற்கு காரணம் ஒரு டாக்டர் ராமதாஸ், ஒரு டாக்டர் பழனி பாபாவின் சுரி உணர்ச்சி. நாங்க ரெண்டு பேர் தெளிவா இருக்கிறோம், எங்க எதிரியார், எங்க துரோகியார், எங்களை நசுக்கக்கூடியவன் யார், இதுவரை எங்களை ஒடுக்கையவன் யார், எங்களை சுரண்டியவன் யார், எங்கள் உரிமைகளை பறித்தவன் யார் என்று எங்களுக்குள் கலந்து பேசி நிறந்து கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து எதிரிகளை துரோகிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி தனிமைப்படுத்தியதன் விளைவு 16 மாவட்டத்துக்குள் இந்த ராமகோபால பார்ப்பன கூட்டம் உள்ளே நுழைய முடியாது. சகோதரர்களே, திண்டிவனத்தில் நுழைய முடியுமா, பரங்கிப்பட்டியில் நுழைய முடியுமா, சிதம்பரத்துக்குள்ள நுழைய முடியுமா, சீர்காழியில் நுழைய முடியுமா, பெரம்பலூர்ல நுழைய முடியுமா, ஜெயகுந்தம், அரியலூர் எங்கேயாவது நுழைய முடியுமா? ஏன் அந்த வன்னிய இன மக்களும் முஸ்லீம்களும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்ப டாக்டர் நானும் சேர்ந்து 80 தொகுதியில முஸ்லீம்களும் வன்னியர்களும் உள்ள தொகுதிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 80 தொகுதியை மட்டும் ஜெயிச்சுட்டு நாங்க பேசாம உட்காந்துருவோம். கருணாநிதி 100 ஜெயிக்கட்டும், 50 ஜெயிக்கட்டும், 70 ஜெயிக்கட்டும், 100 ஜெயிக்கட்டும், ஜெயலலிதா 100 ஜெயிக்கட்டும், அல்லது ஆளுக்கு 50 ஜெயிக்கட்டும், மதிமுக 50 ஜெயிக்கட்டும், நாங்க 80 பேர் இல்லாம எவனும் மந்திரி சபை அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையத்தான் வர்ற தேர்தல ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்கள் உணர்வீர்கள். நாங்க அகலப்பால் போடல, எல்லா பக்கமும் வந்து மக்களே அந்தந்த ஊர்ல நீங்க பிஎம்கே கேண்டிடேட், இந்த ஊர்ல நின்னா பிஎம்கே போடு இல்லையா, உனக்கு எந்த கட்சி தோதா இருக்கோ அந்த கட்சியில அவன் எப்படியாப்பட்டவன், ஆர் எஸ் எஸ் அவன் தொடர்பு என்ன, பாபர் மசூதி நேரத்தில் அவன் குரல் கொடுத்தானா, இங்க முஸ்லீம் மக்கள் ஒடுக்கப்படும் போது நசுக்கப்படும் போது அந்த அரசியல் கட்சிகள் முன்னின்றனவா, கண்டன கூட்டம் போட்டவா, அதையெல்லாம் பார்த்து அந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போ இல்லையா. எவனுக்குமே ஓட்டு போடாது கஷ்டப்படுறதுல, எவனால் ஒரு தனிநபருக்கு ஓட்டு போட்டு ஓ ஜின்னா கொலை பண்ணும். உடனே என்னாச்சு, டாக்டர் ராம்தாஸ் வந்து ஒரு ஊர்வலம் விட்டதுக்கு அப்புறம் தான் ஆள் அரசு பண்ணும். ஏன் இது கலைஞர் போல, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் கலைஞர் ஓட்டு போடலையா, ஜெயலலிதா ஓட்டு போடலையா, முஸ்லீம் லீக் ஓட்டு போடலையா, காங்கிரஸ் காரன் ஓட்டு போடலையா, மதிமுக ஓட்டு போடலையா, ஜின்னாவுக்கு குரல் கொடுக்க போகும் போது அவன் என்ன நினைச்சுக்கிறான், அது ஒரு மதம் நம்மளால பெரிய புத்தியா நினைக்கிறான், நினைக்கிறவன் யாரு, அவன் கட்சிக்காரன், அவன் ஜாதிக்காரன், அவன் கூட்டாளிய, அவன் இனத்தான பக்கத்தில் வச்சுக்க விரும்புறவன். ஆனா முஸ்லீமுக்கு குரல் கொடுக்க வரும்போது அது 3ஆம் தர குடிமனாக நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். இது இஸ்லாமிய மக்களாகி நீங்கள் உணர்ந்தது. முகமது அலி ஜின்னா கூறிய ஜின்னாவுக்கு குரல் கொடுத்த அரசியல் கட்சி உண்டா, அரசியல் கட்சி ஏதாவது கண்டிச்சா, ஏன் நீ ஓட்டு போடலையா, இனி கண்டிச்ச ஒரே அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நன்றி உணர்வோடு தடா சட்டத்தின் கீழ் இத்தனை பேரை கைது செய்து வைத்திருந்த போது தடாவை எழுத்து சரிசவர்கள் ஒரு ஊர்வலம் விடுகிறார், டாக்டர் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்கிறார், ஒரு தடியடி நடைபெறுகிறது, டாக்டர் கைது செய்யப்படுகிறார், டாக்டரோடு சேர்ந்து நாங்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்ன ஜாதிக்காரனோ டாக்டரை பார்க்க வர்றான், வன்னியர்களையே டாக்டர் பிடிக்காத டாக்டர் திண்டிவன ராமமூர்த்தி வரலாம், ஏன் வன்னியன்னு பார்க்க வரலாம், ஞானசேகரன் வேலூர் எம்எல்ஏ அவன் காங்கிரஸ் காரன் அதன் பார்க்க வரலாம், வீரபாண்டி ஆறுமுகம் வன்னியர் பார்க்க வர்றான், செஞ்சி ராமச்சந்திரன் வன்னியர் பார்க்க வர்றான், மதுராந்தக ஆறுமுகம் பார்க்க வர்றான், வாழப்பாடி ராமமூர்த்தி பார்க்க வர்றான், அரசியல் கட்சி வேறுபாடு இல்லாம வண்டிய தலைவன் பார்க்க வர்றான். ஆனா அவர் நின்னது சிறுபான்மை மக்கள் மீது தடாவை பிரயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக. மே மாதம் 25ஆம் தேதி அந்த சட்டம் ரெனிவலுக்கு வருகிறது, மறுபதிப்பு. அதுக்கு முன்ன நாடெங்கும் ஒரு எதிர்ப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எதிர்ப்பை காட்டியது மத்திய அரசு. அதுல தடியடியாச்சு, கைது செய்யப்பட்டோம். 18,000 பேர் வன்னிய மக்கள் சிறைப்பட்டார்கள். 160 பஸ்களுக்கு மேல் கொளுத்தப்பட்டன. நானும் டாக்டரோட சேர்ந்து ஜெயில இருக்கிறேன் வேலூர்ல. முதல்ல மெட்ராஸ் ஜெயிலுக்கு தான் எங்களை கொண்டு போனாங்க. நான் அந்த நேரம் தான் விடுதலை புலி 12 பேர் கவர் போட்டு தப்பிச்சுக்கோணும். நாங்க இருந்த நிருபர்கள்ட்ட கவர் எல்லாம் போட முடியாதா ஜெயில? நான் உள்ள போய் என்ன நடந்ததுன்னு கேட்டு உனக்கு எழுதுறேன். காலையில நீ 10 மணிக்கு மணி போடுறாங்க. இந்த செய்தி செய்யடிங்க மூலமா ஜெயலலிதா போனோம்னு எங்களை எல்லாம் மொத்தமா வேலூர் ஜெயிலுக்கு தூக்கி விட்டாங்க. நாங்க அங்க போயிருக்கோம். டாக்டர் அரை மயக்கத்துல இருக்காரு, ஹார்ட் பேஷண்ட். ஒரு டாக்டர் வந்தான், கையை தரானா, வாயப்படினா, டார்ச் ஆடினா. நான் எந்திர மேல என்ன மாட்டாஸ்பத்திரி டாக்டரா, மனுஷனுக்கு டாக்டரா வேண்டா பாட்டு கேள்றான். அவருக்கு என்ன கோளாருன்னு அவருக்கு அவர் சொல்லுவாரு. மாட்டு டாக்டர் படிப்பான், வாழை பிடிப்பான், காலை பிடிப்பான், பாத்துட்டு போவான். அவருக்கு என்ன கோளாரு? ஸ்பைனல் கார்டில் பெயின். இவன் இறுதிய சிகிச்சை நிபுணர் அனுப்பிச்சுட்டு நான் உடனே அனுப்பிச்சேன். அதுக்குள்ள சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் தந்தி கொடுத்தேன். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வர்றது பண்ணி நம்ம நைட்டு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் டாக்டர் அரமாயக்கத்துல, பாபா முஸ்லீம் தலைவர்கள் யாராவது வந்தாங்களா, நம்மளை பார்க்க வந்தாங்களாங்கிறார். ஒருத்தன் கூட வரல. 18,000 பேர் வன்னிய மக்கள் நமக்காக செயல்பட்டார்கள், பல்லறின மக்கள் நமக்காக செயல்பட்டார்கள். ஆனா ஒரு முஸ்லீம் தலைவன் வந்து பார்க்கலாம். இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா சும்மா வெட்டு கட்டம் போடுறதுல முஸ்லீம்களே பலன் கிடையாது. பேசாம நிக்கணும்னா கூட்ட முடிய வரைக்கும் நிக்கணும். மேடைக்கு நின்று பேசிட்டு மிதிச்சு விடுவேன். ஒரு முஸ்லீம் தலைவர் வந்து பார்த்தாங்க. நீங்க சும்மா முஸ்லீம்கள் நம்ம ஒரு இதுல ஏதாவது நீ செய்யணும், அல்லது செய்யறவங்க பின்னுக்கு நீ நிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சீங்களா? சரி, டாக்டர்லாம் இந்த மாவட்டத்துக்கு வந்தாரு. ஒரு 10 ஜமாத் தலைவர்கள் ஒன்னா கூடி போய் ஒரு மாலை போட்டு, டாக்டர் எங்கனால குரல் கொடுக்க முடியல, முகமது அலி ஜின்னாக்கு நீங்களாவது குரல் கொடுக்க வந்தீங்கன்னு சொல்ல முடிஞ்சதா? அது கூட முடியாத. ஆனா அந்த செத்து போன மையத்து சிராஜல் மையத்து வந்தா மாலை தூக்கிட்டு போற ஒரு துரோகிக்கு போய் நிக்கிற ஒரு அறிவறுக்கத்தக்க அப்பாவி அப்பாவிங்க அயோக்கிய போய அவனுக்கு போய் மாலையை வாங்கிட்டு போய் நிக்கிற நம் இனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இன்னொரு காபி ஒரு டாக்டர் வரும்போது இந்த ஊர் ஜமாத்தில் உள்ள நீங்கள் யாராவது போனீர்களா? போக போனவில்லையா? உன்னை விட மானங்கட்ட ஒரு வாழ்வு வாழ்வதை விட மரணம் மேலானதா மடையர்களா? எவன்டா உன்னை நம்பி இனிமேல் குரல் கொடுப்பான்? கொடுக்க எந்த அரசியல் கட்சி வந்து மறுத்தான்? மான சூடு சொன்ன கிடையாது முஸ்லீம்களுக்கு. அன்னைக்கு நான் ஜெயில இருந்தா கூட மகேந்திர பல்லவன் இவரை நம்ம சாரிக்கு இவங்க எல்லாம் போய் டாக்டர் மாலை போட்டு என்னமோ பண்ணாங்க. நீ 4 தடவை ஜமாத் தலைவர்கள் வெளியே வா, இந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு வா, அப்பதான் உன்னை 4 அரசியல் கட்சி மதிப்பான். இந்த மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையான ஒரு இனத்தில முஸ்லீம்களாகி நீ எவனால் மதிக்கிறான? எந்த அரசியல் கட்சியால் தேடி வருகிறான்? கொடியங்குளத்துக்கு போகிறான், ஒரு சின்ன கிணத்துல கொண்டு வந்து பாலிட்டால் சொல்லணும்னு எல்லா அரசியல்வாதி வந்து போறாங்க. குடியங்குளத்தில் எவ்வளவு ஓட்டு அவனுக்கு கிடைச்சது போது ஒரு 40 ஓட்டு கிடைக்கும். மீறி மீறி போனான். தேவிப்பட்டத்தில் கலவரங்கள் நினைச்சு எவ்வளவு வந்தானா அரசியல்வாதிகள்? கீழக்கரையில் கலவரங்கள் நினைச்சு எவ்வளவு வந்தானா? ஆத்தூர், தம்மம்பட்டி, சேலம், தத்தினிக்கோட்டை, திருவள்ளிக்கேணி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், 62 ஊர்களிலே மனக்காரம் ஏற்பட்டது, 62 முஸ்லீம்களின் உயிர் கொல்லப்பட்டது, பலியிடப்பட்டது, சுமார் 16 பெண்களின் கருத்துகள் பலியாயின, 9,000 சொத்துக்கள் சூறையாடப்பட்ட போது இந்த அரசியல் அல்லக்கியர்கள், இந்த அரசியல் வாதிகள் வாய்ப்புகளில் மனம் சரித்தார்கள். முஸ்லீம்கள் உங்களுக்கு ரோசம் இல்லையா, மாடம் இல்லையா, சூடு இல்லையா? நீ எதை சொல்கிறாய்? உன்னை பெற்றா யார் கவனிப்பார்? உனக்கு சூடு வேண்டாம். அந்த அரசியல் கட்சிகள் பின்னால் போவதில் முதலில் தவறுகள். இளைஞர்களே, இந்த எருமை நாடுகள் அழகான கிழடுகள், அவர்களை திருத்த முடியாது. இளம் ரத்தங்களே, உங்களுடைய எதிர்காலத்தை கேள்வி நான் சொல்லுகிறேன். எவன் நடந்து குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு நீ உயிர் கொடு. அந்த நிலையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். உள்ளுக்காக எவனாவது செத்து போனா, ஏழுமலை நாயக்கர் செத்து போயிட்டாரு, எல்லா அரசியல் கட்சியும் குரல் கொடுக்கலாம். ஏழுமலை நாயக்கர் என்ன பெரிய தியாகியா? 10 பாஞ்சு கொலை செஞ்சவர். தாரிகூட தாக்கப்படுது, முதலிகளை தாக்கப்படுது, முஸ்லீம்களுடைய இல்லங்கள் சூறையாடப்படுகின்றன. இந்த நாட்டை நம்பி, இந்த அரசை நம்பி, இந்த போலீசை நம்பி, இந்த சட்டம், இந்த கோர்ட், இந்த இளவரச அரசியல் சார்ந்த சட்டம், இத்தனையும் நம்பி விட்டுவிட்டு அந்நிய செலவாளிகளை வெளிநாட்டுக்கு சென்றார்கள் என்னுடைய இளைஞர்கள். அவருடைய பிள்ளை குட்டிகள் இங்கு கட்டி கவரும் போது
குரல் கொடுக்க ஒரு அரசியல் நியாயம் கூட வரவில்லை. அன்றும் நின்றது, இன்றும் நின்றது, இனி என்று பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வல்லர்கள் வன்னியர்கள் இப்படி சில காலியர்கள் தானே ஒழிய வேறு யாரும் இல்ல சகோதரனே. இன்னொரு நீ தெரிந்து புரிந்து உன் நண்பர்யார், உன் எதிரியார், உன் துரோகியார் என்பதை நீ அடையாளப்படுத்த வேண்டும். சும்மா தொப்பி போட்டு இன்னைக்கு வரைக்கும் பாபர் மசூதி பிடிபட்டதை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்ட திமுக காரன் போட்டிருக்கானா? பாட்டாளி மக்கள் கட்சி காலம் கூட்டு சேர்ந்திருப்பான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பேசும்போது சத்தியத்தை தான் பேசுவேன். எனக்கு நீ உனக்கு பிடிச்சவனா எனக்கு பேசணும்னு நீ வாயில திணிக்க முடியாதுங்கிறது டாக்டர் சேனா போட்ட கண்டிஷன். திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் உறவு இருக்கலாம், ஆனா எனக்கு அது செருப்பு. நான் உன் கூட தான் இருப்பேன். நீ நக்கிற மக்கள் நான் நக்க முடியாது, அது என்னை கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு முஸ்லிம் 62 பேர் மூன்று ஆலயங்கள் சொல்லப்பட்டார்களே, ஒரு முறையாவது ஜெயலலிதா ஒரு 100,000 ரூபாய் ஒருத்தனுக்கு அறிவிச்சிருப்பாரா அல்லது அரசியல் கட்சிகள் அறிவித்திருக்குமா? சொல்லுங்கள் முஸ்லிம்களே, இப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தா உங்களை ஏமாத்தி கொடுத்தா இருப்பான், ஏமாந்து கொடுத்தா இருக்கும். எதையாவது ஒரு முடிவை நீங்கள் தெளிவாக, அந்த தெளிவான முடிவு உன்னுடைய உண்மையான நண்பனாக இருக்க வேண்டும். ராமகோபாலன் கொலையா உடனே முதல் அறிக்கை விடுறவன் வைகோபாலசாமி, ராஜகோபாலன் கொலையா உடனே அறிக்கை விடுறவன் கருணாநிதி. வன்முறையை நான் விரும்புவதில்லை. இவரை கைது செஞ்ச அன்னைக்கு பஸ் உடச்சாங்க, அதெல்லாம் என்ன? என்னை கொலை செய்ய சதி நடத்தி நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் குண்டு வடிப்பா? கருணாநிதியோட அறிக்கை, வாழப்பாடி ராமமூர்த்தி அறிக்கை, காங்கிரஸ்கார அறிக்கை, பள்ளிவாசல அடிச்சான், எங்க ஊர்ல இத்தனை ஊர்களை அடிச்சான், எங்க ஊர்களில் திடீர் திடீர் கூட்டு அப்பாவி மக்களை நிராயுதபாணியா தாக்கினானே, அரசியல் கட்சிகளை நீங்கள் நாம் அடிக்க ஆரம்பித்தால் தான் அவன் ஒழுக்கப்பட்டு வருவான் என்ற நிலைக்கு வந்திருந்தால் தான் வன்னிய சங்கங்கள் பல்லகன மக்களோடு நாம் வந்து சேர்ந்து நாம் இந்த தேவேந்திர குல வெள்ளாள மக்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? இந்த 4 மாவட்டத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், இந்த 4 மாவட்டத்தில் முஸ்லீம்களும் பல்லர்களும் சேர்ந்து முடிவு செய்வதுதான் சுமார் 40-50 சீட்டுகள் சகோதரர். மாவட்டத்துக்கு 5 சீட்டா, 25-30 சீட்டு வரும். அத வேற எந்த அரசியல் கட்சி வேண்டாம், பல்லரின மக்களும் நாமளும் ஒன்னா சேருவோம். நம்ம கூட கள்ளர் வந்தாலும் சரி, நாடார் வந்தாலும் சரி, நாம மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் பார்ப்பனர்களோடும் பார்ப்பனையத்தோடு மட்டும் சமரசமாக போக சாகுபறை முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்து அவர்களை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அந்த பார்ப்பனியத்தால் தான் மதமாற்றமே எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள். அந்த கொடுமையிலிருந்து, அந்த இழிவிலிருந்து நாங்கள் விடுபட்ட மக்கள். இது கன்வர்ஷன் இல்லை, இது ஒரு லிபரேஷன், இது ஒரு விடுதலை. இழிநிலையிலிருந்து, அந்த அசிங்க அவல நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்ட மக்களாக இருந்தோம். இன்று இங்கு பல்லரின மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு நியாயமான காரணம் உண்டுல்லவா? அந்நிய பணம், அந்த அந்நிய பணத்தை கொடுத்து நீங்க தான் எங்க போய் 10 பேர் முஸ்லீம் இந்துவாக்குறது? நீ அதே பணத்தை கொடுத்து இந்துவாக்கலாம்ல? இன்னைக்கு ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துருக்கான், எங்கப்ப அந்த பெரிய சுமார் 40 குடும்பங்களை சார்ந்த 290 பேர் வசிக்கும் மாதவன் ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட் ஐபி காரங்க எழுதிக்கங்க, தேவிப்பட்டினம் அருகில் சுமார் 40 குடும்பங்களை சார்ந்த 250 பேர் வசிக்கும் மாதவனூர் என்ற கிராமம். அந்த அரிஜன மக்கள் குடிநீர் கணக்கில் அசுத்தங்களை போட்டு குடிநீரை பலர் அசிங்கப்படுத்திவிட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் முட்டுக்கட்டை. தீக்கடையில் தனிகளால் ரேஷன் கடையில் உயர்ந்தவர்கள் வாங்கிய பின்னரே தாழ்ந்தவர்கள் ரேஷன் பொருள் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை. இவைகளின் காரணத்தை வைத்து அந்த 40 குடும்பம் தாங்கள் இஸ்லாத்தை தழுவதாக எனக்கு எழுதியிருக்கிறார்கள். நீ உடனே முடிஞ்சா அந்த 40 பேரையும் சந்திச்சு அவங்களுக்கு சமா அந்தஸ்து வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லனா அந்த 40 பேர் நான் அடுத்த மாசம் இஸ்லாம் மாக்க நீ தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். ஐபி காரங்க மாதவனூர் காலனி, உடனே போய் பார்த்துக்கங்க. என்ன தேவிப்பட்டினம் அருகில் மாதவனூர் யார் யாருங்கிற ரிப்போர்ட் வேணா டிட்டாச்மெண்ட் காலையில வந்து தேவிப்பட்டினத்தில் இருக்க வந்து வாங்கிக்கங்க.
தேவ் வட்டத்துல நாங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம், சீர்காழியில பொதுக்கூட்டம் போட்டோம். எங்க பல்லர்கள் அங்க இருக்கிற கோணார்கள் நாங்கெல்லாம் ஒன்னா போயிட்டோம். அந்த ஊர்ல ஆர்எஸ்எஸ் உள்ள விட மாட்டோம்னு மூணு ஜாதி சேர்ந்து சத்தியம் பண்ணி ஒரு ஒருமைப்பாட்டை போனோம். தேவ் வட்டத்துல போட்டோம். அங்க இருக்கிற படையாட்சிகளுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு மூணு மாசத்துக்கு கலவரம் வந்துச்சு. இன்னைக்கு ஒன்னா போறோம்னு ரெண்டு மக்களை எழுதி கொடுத்து இந்த ஆர்டிஓ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. அதனால எஸ்பியோட புதுசா எஸ்பி வந்திருக்காரு, அவரோட ஸ்பெஷல் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த 145 ப்ரொசீடிங்ஸ் உடனே ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. இல்லனா ஆர்டிஓ மாத்துறதுக்கு நான் நாளை காலையில சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டேன், ரொம்ப அசிங்கமா போய் கூட சேருவார் ஆர்டிஓ. அதை ஒண்ணு வச்சுக்கோங்க. ஆர்டிஓ இன்னொன்னு, அந்த லோக்கல் தேவப்பட்டினம் எஸ்ஐ வந்து மத கலவரத்தை தூண்ற ஆளா இருக்கு. தேவப்பட்டினம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் நியாயமா நடந்தாலும் அந்த ஆள் கூப்பிட்டு ராமகோபால் வச்சு நீங்களும் கூட்டம் போடுங்கடா, கடத்துல போய் குடிசை போடுங்கடா, இன்ஸ்பெக்டர் வெளியே ஊருக்கு போன அன்னைக்கு போய் குடிசை போட்டு விடுறது, இந்த மாதிரி பண்ணி இப்போ ஒரு குடிசையில போட்டுருக்காங்க. கோர்ட் ஆர்டர் நாங்க எடுத்துக்கிறோம், நாங்க வன்முறைக்கு போகல. விடுதியிலிருந்து நீக்கிய மாணவர்கள் பி முருகேசன் பி ராஜதரன் முருகன் ரிட்டப்பட்டு நம்ம வாங்கிடலாம். அந்த ஆர்டர் இது ஒண்ணு ஒண்ணு பேச வேண்டியது உங்களுக்கு பேசி பிரியாது. உங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இவங்களை ஒரு மாதம் ஒரு வாரம் டைம் கொடுங்க, மாறல உடனே அந்த கொடுங்க, நான் ரிட்ட போட்டு டைரக்ஷன் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் சும்மா சாதாரண கேஸ், நம்ம வக்கீல்கிட்ட சொல்லியோ என்ன? ஆமா, இதெல்லாம் போய் பெஞ்சிட்டு கூட நமக்கு சில உரிமைகள், அதுக்கு ஒரு நோட்டீஸ் கூட 10 நாள் ஆன்சர் வழியா எங்கிட்ட வா, அதுக்குன்னு ஒரு டீம் ஆஃப் வக்கீல் வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நான் வக்கீல் பீஸ். அவனுக்கு வேலை என்ன, உள்ள போனா வெளியெடுத்து அவன் வேலை நான் உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ், எனக்கு உள்ள ஜெயிலுக்குள்ள எனக்கு நல்ல வசதியா ஸ்பெஷல் கிளாஸ் என்ன. அதே மாதிரி காயல் பட்டினத்துல கடையநல்லூர்ல டிசம்பர் 6 ஊர்வலம் போன முஸ்லீம்களை ஒரு 54 பேரை கைது செஞ்சாங்க. அந்த கைது செஞ்சது இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வில்வராணி முருகன் 8 பார்த்திபனும் அந்த நிஜாம்கிற பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க டிட்டாச்மெண்ட். இந்த வில்வராணி முருகன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரை உடனே மாத்த சொல்லி ஹோம் செக்ரட்டரிக்கு தகவல் அனுப்புங்க. கடையநல்லூர் இன்ஸ்பெக்டர் அவன் பண்ண அயோக்கியத்தனம் இந்த நிஜாம்கிற பையனை பிடிச்சி அடிச்சு பலது பண்ணி துலுக்க தாவையில துலுக்க தேவடி எல்லாம் பேசியிருக்கான். என்ன இல்ல இன்ஸ்பெக்டர் மாத்திரம் செய்ய, மறுபடியும் அவன் அந்த ஊர்ல இருந்தான், அப்புறம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஐ வில் பி வெரி வர்ஸ்ட் மேன் அண்ட் ஐ கேன் பி தி பெஸ்ட் மேன். இஃப் யூ கோஆபரேட் வித் மீ ஐ வில் பி தி பெஸ்ட் மேன், இஃப் யூ டூ நாட் கோஆபரேட் வித் மீ ஐ வில் பி தி மோஸ்ட் வர்ஸ்ட் பி. அதை தெரிஞ்சு அதை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அச்சா, ஆக நம்மிடையே நேசபாச உணர்வுகளை வளர்க்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் ஆதரியுங்கள். அது முஸ்லீம்களாக இருங்கள், பல்லர்களாக இருங்கள், கள்ளர்களாக இருங்கள், தேவமார்களாக இருங்கள், இல்லையா? நாங்க அப்படி ஒரு இனம் அல்ல. எங்களுக்குள் எங்கள் உழைப்பை நம்பி நாங்கள் வாழ்வோமே தவிர உங்கள் உழைப்பை நாங்கள் உறிஞ்சி தின்னவே மாட்டோம் சகோதரர்களே. அது எங்களுடைய கொள்கையும் அல்ல. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் வட்டி கடை வச்சு உட்கார்ந்துருக்கானா பாத்திருக்கீங்களா? ஏன்னா என சகோதரர்களே, ஏன் உன் வட்டியில உன் உடலை உழைச்சி உன் உழைப்பை அவன் திருடி தின்பது, அவன் உழைப்பு உறிஞ்சி அவன் திங்கது பெத்த தாயோடு உடல் உங்களோட பாவத்துக்கு சமம். எங்க பள்ளிவாசல சொன்னதுனால நாங்க கடுமையான கஷ்டப்பட்டாவது கடும் உழைப்பு, தெரு தெருவா கடை வச்சாவது, தெரு தெருவா வண்டி இழுத்தாவது, காயலாம் கடை வச்சு இரும்பு கடை வச்சாவது உழைச்சு வாழ்வோம். உங்களோட உழைப்பை உறிஞ்சிட்டீங்க மாட்டோம். எங்களுக்கு இந்த நாட்டில் தேச துரோகின்னு பேர். 40 வீட்டுல எவனால் பட்டினி கிடக்க நாங்க உண்ண மாட்டோம். எங்களுக்கு இந்த நாட்டில் தேச துரோகிங்கிற பேர். எங்கேயோ இருந்து ஒரு மார்வாடி இங்க வரலாம், உங்களை கொள்ளையடிச்சுட்டு போறான், அவனை அத்வானி ஜீங்கிறான், அவனை ராமகோபால ஜீங்கிறான். இந்த சமூக மக்களின் அன்பை கெடுத்தவர்கள் நிறத்தால் இனத்தால் பிறப்பால் ஜாதியால் பிறவியால் அவர்களை பிளவுபடுத்தி திருத்தி அவர்களை கூறுபடுத்தி பாகுபடுத்திய அயோக்கியர்கள் காஞ்சி சங்கரம் அடங்கிறான். அவனால எவனுக்காவது காலனா பிரயோஜனம் உண்டா? இந்த மக்களோட நெய்வேலி கான்ட்ராக்ட வாங்கி பிர்லாவுக்கு கொடுத்தான் வெங்கட்ராமன். அதனால அவன் 100 கோடி ரூபாய்க்கு காஞ்சி மடத்துக்கு ஒரு கல்லூரி கட்டி கொடுக்கறான், ஒரு லைப்ரரி கட்டி கொடுக்கறான் 100 கோடி ரூபாய்க்கு. அந்த 100 கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்றான். ஏன்டான்னு கேக்குற, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. அவன் அது என்னடா லிங்குஸ்டிக் மைனாரிட்டினா மொழியால் சிறுபான்மை. அது என்னடா மொழியால் சிறுபான்மை? அவன் பேசுறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் எங்கடா இருக்குது? செத்த மொழிடா. அதனால அந்த சிறுபான்மை பிரிவுல வர்றீங்களா? எங்களுக்கு என்ன சொல்றான் பாப்பாரப்ப எல்லாம் கூட்டி மேடையில இருக்கு. முஸ்லீம் சிறுபான்மையினருக்கு கொடுத்த சலுகையை ரத்து செய்ய, என்னடா சலுகை கொடுத்துட்டே நீ? அது என்ன சலுகைன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க நல்லா பள்ளிக்கூட ஆரம்பிச்சுட்டு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். நாங்க ஆரம்பிச்சுக்கிட்டு பர்மிஷன் போகணும். பர்மிஷன் வந்து பாப்பா ஸ்பெசிபிகேஷன் படி இருக்காங்க, இல்லைன்னா இல்லைங்க. இதுதான். இதனால எந்த பிரயோஜனங்களும் கொக்குக்கு நிறைய விருந்து வச்சேன். சுதந்திர இந்தியா, சுதந்திர இந்துஸ்தான், பாகிஸ்தான் பிரிவினையின் போது 862 பள்ளிகள், உருது பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. இன்று வெறும் 32 பள்ளிகள் இருக்கின்றன. நீ கொடுத்த சலுகையா முஸ்லீம் மக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10,000 பேருக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் கிடையாது. ஒரு லட்சம் பேருக்கு ஒரு டாக்டர் கிடையாது, 10 லட்சம் பேருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது. என்ன நீ எங்களுக்கு சலுகை கொடுத்தேன்னு பேசுற, உன் சலுகையில என்னடா கொடுத்த, போலீஸ் பதவி கொடுத்தியா, அரசாங்கத்துல மந்திரி சபையில எங்களுக்கு இடம் கொடுத்தியா? எல்லா ஜாதியும் நம்மளை விட குறைஞ்சிருந்தும் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய இனம் 1.5 கோடி முஸ்லிம்கள், 2 கோடி வன்னியர்களுக்கு அடுத்து நமக்கு அடுத்துதான் எல்லா இனமும் 3/4 கோடி பேர் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் 1.5 கோடி பேர் 2வது மிகப்பெரிய இனமாக இருந்தும் உங்களுக்கு உரிய சதவிகிதம் உரிய அளவு இடஒதுக்கீட்டிலே சட்டமன்றத்திலே முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா என்றால் இல்லை, மந்திரி சபையிலே உண்டா என்றால் இல்லை. எவனாவது ஒரு மானங்கட்ட பொறுக்கிய போடுறது அதை எந்த தேவையாக அம்மா தாயங்கிறான், அது அவனுடைய தனி உரிமை. அதனால முஸ்லிம்களுக்கு லாபம் இருந்த அதிகாரிகள் எல்லாம் காசிம் ஜாஃபர் இருந்த ஒவ்வொரு முஸ்லிம் அதிகாரிகளும் மனம் வந்து கெட்ட பெயரோடு தான் வெளியேற்றப்பட்டார்களே ஒழிய அவனுக்கு போலீஸ் ஆபீசர் பதவி கொடுத்ததுனால முஸ்லீம் பள்ளியாசுகிட்ட சாராயிருக்க அனுமதி கொடுத்துருவான். சொல்லு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முஸ்லீமா இருக்கிறதால ஏதாவது லாபம் உண்டா? அவனால நமக்கு சொல்லதான், அரசியல் பகிர்வுகளை விட அரசாங்கத்தில் நம்முடைய உரிமைகள் 30% என்றால் முஸ்லிம் மக்கள் 26 கோடி பேர், இந்தியாவில் உள்ள 26 கோடி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு உரிய பங்கீடை இந்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கவில்லை. மாறா எது நடந்தாலும் பாகிஸ்தான் பாரத மாதா காபத்து, பாகிஸ்தான் காஷ்மீர்ல மட்டும்தான் தலையிடுறான், மற்ற 6 ஸ்டேட் மிசோரம் போடாலாந்து நாகாலாந்து அசாம் அந்த எல்லை மாவட்டங்களில் சைனாவின் ஊடுருவல் இருக்குதே, தலைலாமாவுக்கு நீ ஆதரவு கொடுப்பதால் அதை ஏதாவது தட்டி கேட்க முடிந்ததா? பாகிஸ்தானின் ஊடுருவல் கூட எதனால் வந்தது? அந்த அயோத்தியை சிறுக்கி இந்திரா காந்தியால் வந்ததுதானே. பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பங்களாதேஷை பிரித்து விட்டது இந்திய ராணுவத்தை அனுப்பி முஜீபுர் ரஹ்மானை வெட்டிவிட்டு பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்த பங்களாதேஷை பிரித்து விட்டதால் அவன் இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரையும் பஞ்சாபையும் பிரித்துவிட அவன் துடிப்பது. நீ நியாயம் கேட்க யோகியதை இல்லாமல் ஐக்கிய நாடு சபைக்கு இந்த பிரச்சனையை தூக்கிச் செல்ல வக்கில்லாமல் நின்று கொண்டு அதை காரணம் காட்டி விசுவாசமாக இருந்த 7 கோடி இந்த மக்கள் இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினையின் போது 10 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவிலே வாழ்ந்திருந்தார்கள், 3 கோடி பேர் ஜிந்தாவை நம்பி போனார்கள், அதற்கு 2 மடங்குக்கு மேற்பட்ட மக்கள் இந்த அரசியல் சாசன சட்ட குப்பைகளை நம்பி, இந்த அயோத்தி அரசியல்வாதிகளை நம்பி, இவர்கள் நாளை நம்ம விசுவாசம் சமத்துவம் கொடுத்து வைப்பார்கள் என்று நம்பி எனக்கானோடு சேராமல் இந்த அயோத்தியனோடு சேர்ந்து அவர்களை இறக்க பார்த்தார். முடிவில் எங்கள் என்ன சொல்கிறான் என்று, தேச துரோகி என்கிறான், தேச விரோதி என்கிறான், தேச துரோகத்தையும் தேச விரோதியத்தையும் செய்து கொண்டிருப்பவனை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாங்க என்னமோ அரபு நாட்டிலிருந்து வந்துட்ட மாதிரியும் அந்நிய அயோக்கிய நாய்கள் இவர்கள் வரும்பொழுது ஆரியா வர்க்கங்கள் வரும்பொழுது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு கைவர் போலன் கணவாய் வழியே வரும்பொழுது நாடு நடப்பு நம்மோடு இருந்தது, ஆடு மாடு அவனோடு இருந்தது. நம் முன்னோர்களின் சிறு தவறுகளால் இந்த ஆடு மாடுகளோடு நாமும் நாடு நடப்போடு இந்த ஆரிய வர்க்கங்களும் சேர்ந்து போய் பிரிந்து போய்விட்டன. இன்னைக்கு இவன் உட்காந்து என்ன பாகிஸ்தானுக்கு போங்க, நான் யாரு? நாடே இல்லாத ஒரு நாடோடு இவர் வந்தே என்ன பாகிஸ்தானுக்கு போங்க, என்னமோ இந்த நாட்டில் இவனுக்கு தாச்சு வந்தான். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன் ஜாக்கிரம், எனக்கு தெரியும் உன்னை அடிச்சா கேட்க நாதி இல்ல, ஒரு ஜாதி இல்ல, ஒரு ஜாதியா பிரிஞ்சு இருப்பார்களே தவிர இவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து விடுமா? என்னமோ இந்து முன்னணி தாக்கிட்டா இந்துக்களே தாக்க மாதிரி ஒரு போற்றத்தை தினமலர் தினமணி போன்ற பத்திரிகைகள் ஏற்படுத்தே தவிர, இதே இந்து முன்னணிக்கார ராமகோபால இங்க கூட்டம் போட்டா சீண்ட 10 இந்துக்கள் இந்த ராமநாதபுரத்திலே இல்லை என்பது போலீஸ் துறைக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தும் அந்த பொறுக்கிக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு நீங்க உட்கார வச்சுதான் அடிக்க விட்டு போனா பள்ளி பாபா மதம் மாற்றான். டே, நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாவட்டத்தில் 2000 பேரையாவது நான் மதம் மாற்றி தான் போவேன், முடிஞ்சா புடிங்க வர்றவன நான் ஏத்திட்டு தான் தீர்வேன். எவ்வளவு நாளைக்கு அவன் குப்பையில் இருந்து அவனை தேவடியா போய் சொல்லிக்கிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் அவன சகோதரனே போய் எனக்கு வளர்த்தா செய்வான், அதை நான் செய்வேன். மதம் மாற்றது என்னுடைய ஜீவாதார உரிமை, என்னுடைய அடிப்படை உரிமை. மதம் மாற்றுவது என்னுடைய அடிப்படை ஜீவாதார உரிமை, அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமை, அந்த உரிமையை நான் நிலைப்படுத்துவேன், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், முடிஞ்சா ராம்நாடுக்கே நான் குடி வருவேன், இங்கேயே இருப்பேன், இந்த மாவட்டத்தையே இஸ்லாம் ஆக்கணும்னா செய்வேன். என்ன பண்ண போற, சட்டத்தால் தடுத்த முடியுமா? இனி வர வேண்டாம் செய்ய முடியுமா? என் மதத்தை பிரச்சாரம் பண்ண தடுத்த முடியுமா? சட்டத்தில் அந்த பகுதியை காட்ட சொல்லு. கிடையாது, ராமகோபால முடிஞ்சா வந்து நான் முஸ்லீமா மாத்திரவங்களை திரும்ப இந்துவா மாத்திட்டேன், முடிஞ்சா இல்ல ஏற்கனவே முஸ்லீமா இருக்கவனா மாத்திட்டு போ. சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு ஒரு தலைமை வந்தாலும் வந்துருவான். எங்க ஜமாத்துல ஊருக்கு ஒரு 2-3 இருக்குது, எல்லா ஊரும் இப்ப பரவாயில்ல. எனக்கு வந்து 99% மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நான் அந்த மாவட்டத்துக்கு பத்திரிகைக்கு சந்தா சேர்க்கவும் சும்மா இருப்பாரு, சைட்ல இருக்க ரைட் சைடுல யார் பாருங்க,
ஐநூறு பள்ளியாசு இருக்காங்க, ஐநூறு ஜமாத் தலைவர்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையா ராமகோபால ராமநாடு போறானோ, ஐநூறு ஜமாத் தலைவர்களும் ஒரு ராமநாடுல இருந்து ஒரு போன் தேவைப்படணும், தேவைப்பட்டதுனால திருப்பாலக்குடிக்கு, அவன் உடனே சீப்பாலக்கோட்டைக்கு, சித்தார்கோட்டைக்கு, சித்தார்கோட்டைக்காரன் அத்திக்குளத்துக்கு, மணக்குளத்துக்கு, அப்படி ஒவ்வொரு போனா லோக்கல் கால் அடிச்சா ஐநூறு கார் எடுத்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நில்லு, கலெக்டர் ஒரு மனு ராமகோபாலனை தடை செய், அவன் செய்ய வர்றது ஒரு அயோக்கியம், அவன் போற பக்கமெல்லாம் கலவரம் வருது. 24 மணி நேரம் நடவடிக்கை இருக்கியா, சுப்ரீம் கோர்ட்ல நான் உன் பேர்ல சேர்த்து ஒரு அயோக்கியனுக்கு துணை நின்று சொல்லி ஒன்னையும் சேர்த்து நானும் வீட்டுல பார்ட்டியா போட்டுவேன் ஒரு மிரட்டு மிரட்டு, 500 பேருக்கு ஆளுக்கு 100 ரூபாய் போடும், 50,000 ரூபாய் சுப்ரீம் கோர்ட் லாயர் கூட போன் பண்ணி ஆர்டர் வாங்கி அனுப்பும் டாக்ஸ்ல கலெக்டர்ல. அப்பதான் இந்த கலெக்டர்கள்லாம் எஸ்பிக்கெல்லாம் ஒரு பயம். இப்போ அந்த மாதிரி திரும்பினப்போ முதல்ல யமனேஸ்வரன் தலைவர் ஜமால் முகமது என்பவர் அதிமுக தலைவராக இருந்த போதும் இந்த ஐக்கிய ஜமாத் ஒருங்கிணைப்புக்கு முழு ஆதரவை தந்தார், நல்ல பரந்த மனது. அடுத்து சித்தார்கோட்டை தலைவர் தாவூத் கொடுத்தார், தேவப்பட்டினம் தலைவர் நூக தம்பி கொடுத்தார், ஆர் எஸ் மங்கலம் தலைவர் முத்து இப்ராஹிம் கொடுத்தார். அப்படியே பார்த்தா கிட்டத்தட்ட 300 ஜமாத் சேர்த்தோம், இன்னொரு 200 ஜமாத், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை முடிச்சோன்னு இந்த 200 ஜமாத்தியை சந்திச்சு, என்னால ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியாசலுக்கு தான் போக முடியுதுன்னா 500 பள்ளியாசு போல எனக்கு 2 வருஷம் ஆயிருக்கும். அதனால இங்க யாராவது மக்கள் பல்வேறு தரப்பட்ட ஊர் மக்கள் வந்து அவங்க ஊர் ஜமாத் தலைவரை என்ன தேவிப்பட்டினத்துல தொடர்பு கொடுத்தோம்னா ஒரு ஒருங்கிணைத்த ஜமாத்து கொண்டு சொன்னா எந்த ஜாதியோடையும் நம்ம கலவரத்துக்கு போகாமலே நம்மளுடைய ஜீவாதார உரிமையை நாம் பெற்று விடலாம். இல்லைன்னா தேவிப்பட்டினத்துல கலவரம் வந்து எந்த ஜமாத்தாவது வந்து பார்த்தோம்னா அரசியல் கட்சியாக வந்து பார்த்தோம்னா ஏன் 3-4 லட்சம் பேர் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் நீயே ஒதுங்கி வாழ்ற, உன்னை விட மிக குறைந்து இருக்கிற ஜாதிகள்லாம் இங்க தூங்குது துடிச்சுது, அவனை நம்பிட்டு அரசியல்வாதி நெய் பண்ணிட்டு போறான், உன்னை சீண்ட வல்லிங்க போது நீ ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பின் கீழ் இல்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அரசியல்வாதிகள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் அந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக உங்கள் உரிமைகள் உங்கள் குரல்கள் முடக்கப்பட்ட போதெல்லாம் நாம் குரல் கொடுத்தோம். இந்த துண்டு துண்டாக கடந்த இந்தியாவை ஒன்றுபடுத்தியவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய ஆட்சியில் தான் ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவை உருவாக்கினோம், இந்திய மலைச்சாரல் வந்து டெல்லி வரை, அதுக்கு முன்னாடி துண்டு துண்டாக கடந்த இன்னைக்கு இவன் எல்லாம் வந்து எங்கிட்ட அகண்ட பாரதம் பாரதாங்கிறான் என்ன கதை பேசி தெரியுதான். இந்த இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் நாங்க ஜிகாத் கமிட்டிக்காரன் அவனோட அத்தனை காலையும் நாங்க தெரிந்து வச்சிருக்கோம், அங்க அப்பப்ப அவனுக்கு நாங்க எங்கெங்க போடணுமா போட்டு நாங்க அவனை சரி பண்ணிக்கிறோம். ஜமாத்துக்கள் நீங்கள் அரசியல் பாகுபாடு அற்ற ஒரு அமைப்பின் கீழ் நீங்க அதுல எந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஜமாத் தலைவர்கள் ஒன்றாய் கூடி ஒருமுகப்பட்டு ஒரு தலைமையின் கீழ் நீங்கள் இயங்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை செய்து விட்டீர்கள் என்றால் தேவேந்திர குல வெள்ளாள மக்கள் இன்று எவ்வளவு தெளிவாக அவர்கள் நம்மோடு நோக்கி வருகிறார்களோ அதைவிட மிக 2 மடங்கு தெளிவாக ஏனைய இன மக்கள் இங்குள்ள கோணார்களும் மற்ற இன மக்களும் நம்மோடு தெளிவாகும் போது நாம் இந்த அரசியல்வாதிகளின் அயோக்கியத்தனங்களில் இருந்து விடுபட்டு என்றும் போல் நேசமுள்ள பாசமுள்ள மக்களாக மாறுவோம். இந்த
சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். நாங்கள் பல பிரச்சனைகள் சிரமங்கள் சகித்து ₹1,000,000 செலவு செய்து வெளியிடும் நமது கேசட்டுகளை சில இன துரோகிகள் போலி கேசட் எடுத்து விற்பனை செய்கிறார்கள். ஹுசைனியா கேசட் சென்டர் மூலம் ரெக்கார்டிங் செய்து ரசூல் நியூஸ் ஏஜென்சி மூலம் வெளியிடும் கேசட்டுகள் தானா என்று தயவு செய்து பார்த்து வாங்கவும். போலி கேசட்டுகள் வாங்கி ஏமாறாதீர்கள். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிக்கும். இப்பணி தொடர துவா செய்ய வேண்டுகிறோம்.
எந்த ஊர்ல வேணாம் போய்ப்பார், எந்த ஊர்ல வேணாம் போய்ப்பார், கிழக்க மேற்க வடக்க இங்க இருந்து பார்த்திபன் ஊர் வரைக்கும் போய்ப்பார், இந்த பக்கம் நம்புதலை வரைக்கும் போய்ப்பார், தொண்டி வரைக்கும் போய்ப்பார், இந்த கடைசி வரைக்கும் எந்த ஊருக்கு வேணாம் நீ போய்ப்பார். 4 திசையில் வள்ளர்களும் முஸ்லீம்களும் தான் ஒன்றாக கூடிவிட்டார்களே, ஆனால் மீதி உள்ள ஜாதிகள் வேறு எந்த அரசியல் கட்சிக்கு வாக்களித்தாலும் அது பற்றி கவலை இல்லை, நீங்கள் தான் மெஜாரிட்டியாக ஜெயித்து விடுவீர்கள். இதை உணர்ந்து கொண்டால் நம்ம யார்கிட்ட சண்டைக்கு போவோம், டப்ப ஒன்றுபட்டால் நம்மளோட 4 ஜாதிக்காரன்னு ஒன்னா வந்துருவான். ஏன்னா ஒவ்வொரு துணியா இப்ப பிடிச்சி எழுத்துட்டு இருக்க முடியாது, இவனுக்கு பஞ்சாயத்தை தீர்க்கவும் முடியாது. நம்ம இது வரைக்கும் வேற இடத்தான் அடிக்காம வாழ்ந்திருக்கிறோம், வேற தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளை கொடுத்தாமல் வாழ்ந்திருக்கிறோம், அவர்களோடு நேசத்தோடு பாசத்தோடு இருக்கிறோம். நாம் மதத்தை நோக்கி வந்தால் தழுவிக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம், அதை தடுக்க அரசுகள் நினைத்தால் அரசின் கொடிய கைகளை அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஆற்றலும் வலிமையும் இன்று நமக்கு இருப்பதால் இஸ்லாமிய மக்களே, யானைக்கு தன்பலம் தெரியாதால் சாதாரண அங்குசங்களுக்கெல்லாம் அது அடங்கி போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு யானைக்கு ஒப்பானவர்கள், சாதாரண அரசியல்வாதிகளின் அங்குசங்கள், இந்த காவல்துறையின் சாதாரண சட்டங்கள், இந்த
ஆர்எஸ்எஸ் காரர்களின் வெற்று கூச்சல்களுக்கெல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒடுக்கப்படுகிறீர்கள், நசுக்கப்படுகிறீர்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அந்த வஞ்சனையிலிருந்து, அந்த நசுக்கப்பட்ட தன்மையிலிருந்து, ஒடுக்கப்பட்ட தன்மையிலிருந்து, இழந்துவிட்ட உரிமைகளிலிருந்து நீங்கள் மீண்டும் எழுந்து வர வேண்டுமானால் ஒரு அணியில் திரண்டு நில்லுங்கள். அதற்கு முஸ்லீம் லீக், இந்த புதுசு புதுசா வர்றவெல்லாம் நம்பாத, இவன் எல்லாம் சும்மா வருவான். முஸ்லீம் லீக்கார எப்பேற்பட்ட அயோக்கியன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை தலையில் தூக்கி வச்சு சிராஜ் யாரா என்ன பேசிட்டே நிக்கிறான், கழுத்துல தூக்கிடுறான், யாரா அஜா என்ன சொல்ல வந்த முஸ்லீம் லீக் இது வரைக்கும் இஸ்மாயில் சாஹிப் போகும்போது 14 சீட்டு நம்ம கொடுத்துட்டு போயிருந்தான். இவன் சம்மதி தலையெடுத்து என்னாச்சு, இருக்கிற அத்தனை சீட்டும் நாசமா போச்சு. கடைசிக்கு என்ன சொல்லிட்டான், ஜெயலலிதா கூட போய் சேர்ந்தான். ஏன், பாருக் ஆஜியாருக்கு ஜெயலலிதா பினாமி, ஜெயலலிதாவுக்கு பாருக் ஆஜியார் பினாமி. அவன் கூட்டிட்டு போற பாஜக ஆஜியார் வந்து இவனோட சம்மதோட கடன் எல்லாம் அடைச்சு அவனோட பில்டிங் எல்லாம் மெட்ராஸ் நடத்துகிற இந்த பிரிண்டிங் பிரஸ் அதெல்லாம் அடைச்சு கொடுத்ததுனால பாருக் ஆஜியார் பேச்சு கேட்டு பாருக் ஆஜியாருக்கு ஜெயலலிதாவை நக்கி பொழைக்கணும், நமக்கு அது தேவையில்லை. என்ன நம்ம 100 ஜெயலலிதா விலைக்கு வாங்க முடியும், இவன் அவனுக்கு பொச்சுக்களை விட்டு தான் பொழைக்கணுங்கிற நிலைமை அவனுக்கு. அதுக்காக சமுதாயத்தையே அடமானம் வச்சாங்க. இப்படித்தான் நீங்க கட்டிங்க அவனை தலையில் தூக்கி சிராஜ் மையத்து நில்லத்தின் ஆண்டீங்க. இன்னொருத்தன பெரிய தலைவர் தலைவர் தூக்கி வச்சு ஆண்டீங்க. யாரு இல்ல இல்ல நூறு மில்லத்து, நூறு மில்லத்து இறையில்ல படைவல் ஆஜியார் பண்ணத ஒரே நைட் அடிச்சிட்டு போனான். நூறு மோம் ஒரே நைட் அடிச்சிட்டு போனான். அவனையும் நான் தான் பிடிச்ச அடையாளப்படும். நான் இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்யல. எனக்கு கவர்னர் பதவி தரேன்னு சொன்ன போது கூட காங்கிரஸ் கட்சி கூட போல, அமைச்சர் பதவி தருவேன் சொன்ன போது கூட ஜெயலலிதா கட்சிக்கு நான் போல. ஆனா காங்கிரஸ் உள்ள தலைவர்களோ ஜெயலலிதாவோ எனக்கு 30 ஆண்டு காலம் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருந்தும் நான் இன்னும் உங்களை விற்று விற்று தின்னவில்லை சகோதரனே. உன்னை வித்து திங்கிறத பெத்த தாயோடு உடலுறு கொள்ற பாவத்தை விட அருவறுக்கத்தக்க பாவம் என்று சொல்லி எந்த அரசியல் கட்சிகளும் உனக்கு குரல் கொடுக்கவில்லையோ அவனை தனிமைப்படுத்தி விட்டு எந்த அரசியல் கட்சி குரல் கொடுக்கிறதோ அவன் எவ்வளவு சிறிய கட்சியாக இருந்தாலும் அவனோடு தோளோடு தோல் நிற்பதில் தான் நான் உறுதியாக இருந்திருக்கிறேன். என் தலைமையை ஏற்றுக்கொள் என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், அதுவும் அல்லாவின் மீது. நான் அரசியல் கட்சிகளில் பதவி வைக்க மாட்டேன், அரசியல் அங்கங்கள் வைக்க மாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன் போன்ற 3 நான் சத்தியங்களையும் நான் காசு பணத்தை தொட மாட்டேன், பொம்பளை பின்னாடி போயிட மாட்டேன். எந்த காலத்திலையும் செத்தாலும் சாவேன ஒழிய சமரசமாக அடிமைப்படுத்தியவர்களை ஆதிக்க சக்திகளை ஆரிய வர்க்கங்களோடு நான் சமரசமாக போக மாட்டேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக நிற்கிறேன். மத்திய அரசுகள், மாநில அரசுகள், 4 பாதுகாப்பு சட்டம், 150 சிறைச்சாலைகள், இவ்வளவு கண்டபோது கூட வெங்காட்டு சிறைகளை வெண்ணிலா அறைகளாக ஏற்றுக்கொண்டேனே தவிர உங்களை நான் விட்டுவிடவில்லை சகோதரனை. தெரிந்து கொள், இந்த பொறுக்கிகள், இந்த அயோக்கியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் இவர்கள் செய்த துரோகங்கள், நீ ஏமாளி முஸ்லீமாக இருந்து விட்டாய். அன்னைக்கு ஜாகிர் ஹுசேனா, நம்ம பிள்ளைக்கு ஜாகிர் ஹுசேன் பேர். ஆனால் அந்த அயோக்கியன் அந்த அரசியல் சாசன நிர்ணய சட்ட சபை கூடும் பொழுது முஸ்லீம்களுக்கு உரிய பங்கை பெற்றுத் தந்தானா? தனக்கு பதவி கிடைத்தவுடன் வாயை பற்றிக் கொண்டு நின்று கொண்டான். அபுல் கலாம் ஆசாத் அவனுக்கு 2 வெட்டி துண்ட காங்கிரஸ்காரன் தூக்கப்பட்டவன அதை நக்கி சென்று கொண்டு நின்றானே ஒழிய 26 கோடி முஸ்லீம்களுக்கு ஒரு 60 சீட் எம்பி சீட் வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால், 60 ரிசர்வ் தொகுதிகளை வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகளில் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கும் அல்லவா? இன்னைக்கு உனக்கு குரல் கொடுக்க நாரியும் யார் குரல் கொடுக்கிறான்? மனித உரிமை மீறல் முஸ்லீம்கள் மீது அத்துமீறி நடக்கிறது காஷ்மீர்ல ராணுவம் கற்பழிக்கிறான், கற்பழிச்சதை ராணுவமே ஒத்துக்கிறான். முஸ்லீம் பெண்களை ராணுவம் போய் காஷ்மீர்ல கற்பழிக்கிறான், அது பற்றி புகார் கொடுக்கறதுக்கு போனா ஒரு 4 முஸ்லீம் பொறுக்கிகளை வச்சிருக்கிறான். குலாம் நபி ஆசாத், ஷேக் அப்துல்லா பையன் பருக் அப்துல்லா, இந்த பொறுக்கிங்க அந்த நேர பிளேன்ல போய் மனித உரிமை கழகத்துக்கிட்ட எந்த அத்துமீறலும் நடக்கவில்லை, நாங்க எல்லாம் காஷ்மீருக்கு மக்கள் துரோகத்தனம் பண்ணிருக்கோம், இங்க இருந்து பண்டிட்டுக்கு போறான் ஒரு 19 பேர். ஏன், 26 கோடி மக்களின் ஜீவாதார உரிமையை பறித்து வைத்திருக்கிறானே, அது பற்றி பேச ஒரு 10 பேர் எங்களை போன்றவர்களை அனுப்பி வைப்பாளா இந்த இந்திய அரசு? 26 கோடி மக்களுக்கு உலக வங்கி கொடுத்த கடமையை 1 பகுதி கடனாவது, 1% கடனாவது எண்ணில மக்களுக்கு உண்டா? இன்று பிளாட்பாரத்தில் பிசினஸ் செய்கின்ற 90% பேர் என் குல மக்கள். இன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழ்கின்றவர்கள் என்னுடைய இளைஞர்கள். தங்களுடைய இளமையை தியாகம் செய்துவிட்டு மலிவு மக்களை விட்டுவிட்டு அந்நிய பூமிக்கு சென்று அடிமை வாழ்க்கை நடத்திக் கொள்வதற்கு கொண்டு விட்டதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் அவனுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை, உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவனுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அந்நிய மண்ணை தேடி சென்று விட்டான், அனாதைகளாக தன் பெற்றோர்களையும் விட்டு ஒவ்வொன்றும் 1000 இளைஞர்கள் கூடி 10 ஆண்டுகளிலோ 15 ஆண்டுகளிலோ பெற்றுத்தான் தீரும். உருளை என்ன ஒரே ஒரு மணி நேரம் ஐக்கிய நாடு சபைக்கு விடட்டும், இவன் தங்குவார இந்திய அரசாங்கத்தோட தங்குவார கிழிச்சு போடுவேன். ஆன்மீகத்தை அரசு என் பாஸ்போர்ட் ஆறு வருஷமா முடக்கி வச்சிருக்க மானங்கட்ட அரசு, இந்திய உலகத்துல மூணாவது பெரிய ராணுவத்தை ஒற்ற அரசு என் பாஸ்போர்ட்டை கொடுக்கலாங்க. ஒரு மணி நேரம் கொடுறான், ஒப்பனுக்கு பறந்து உனக்கு நான் ஒரு பாடம் கட்டி கொடுக்குறேன். ஒப்பனுக்கு பறந்து ஏதாவது ஊழலா 182 நாடு போயிருக்கேன், 4000 முறை இந்த நாட்டை விட்டு வெளியே போய் உள்ள வந்திருக்கேன். எங்கிட்ட இருந்து ஒரு பின்னூசி கூட பறிமுதல் செய்யல, எங்கிட்ட இருந்து ஒரு சட்டம் நிறைவு பண்ணல. என்ன மயிருக்கும் பாஸ்போர்ட்டை புடிங்கி வச்சிருக்கிற நீ? இந்தியா அரசாங்கத்தின் பாதுகாப்பு கட்டு போயிருக்கு. என்ன கட்டு போயிருக்க? என்னால உன்னோட அயோக்கியம் இந்த மக்களை நீ ஏமாற்றி இருக்கலாம். 21 கோடி பேர் கொண்ட இந்த இந்திய துணை கண்டத்தின் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சேர வேண்டிய பங்குகளை 2% கொண்ட ஒரு ஆரிய வர்க்க சின்ன சுருக்கி கொண்டு எங்களை பாக்குறது. ஏதாவது ஒரு ஆயுதம் கொண்டு போட்டானா பாகிஸ்தான் போட்டுச்சு, உடனே இந்து முஸ்லீம் பூரா ஒரு மாதிரி கலவரமா பாக்குறோம். ஏதாவது ஒரு எலி ஒரு பிளேகு, என்ன ஒரு பிளேகு வந்துச்சா பாகிஸ்தான் எலி அனுப்பிச்சு பிளேகு வந்துச்சு. இப்படியே சொல்லி 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 என்ன ஆகும் போது சைனாக்காரி 6 ஸ்டேட்டை மாத்தி விட்டுற போறாங்க. ரொம்ப சீக்கிரத்துல நீங்க பாப்பீங்க, வெகு விரைவிலே சைனாவின் ஊடுருவலால் அஸ்ஸாமிலும் மிசோரமிலும் நாகாலாந்து நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்த திரிபுராவிலும் என்ன இந்த 3-4 மாவட்டங்கள் அப்படியே அட்டானமஸ் டிக்ளேர் பண்றானா இல்லையா? அது சீனாவின் உதவியில் நடைபெறும். பல கோடி ரூபாய் சீனாவின் ஊடுருவல் இருந்தும் இந்த அயோத்தியர்கள் அவனை எதிர்த்து குரல் கொடுக்காம பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தான் எடுத்து என்ன வழி போடுவேன்? 3 ராணுவ தளபதி ஒரு அறிக்கை கொடுக்கிறான், 4 ஆவரோ விமானத்தை சவுதி அரேபியா கொடுத்தா இந்திய ராணுவ பலத்துக்கு சமமான பலத்தை பாகிஸ்தான் பெற்றாங்களாம். இவளுக்கு ஏண்டு நாடு? நீ எவ்வளவு பெரிய நாட்டை வச்சு இவ்வளவு நாள் ஆண்டதியார் நாங்களா முஸ்லீம்களா? துரோகிகள் இந்த நாட்டின் ஒவ்வொரு அங்கத்தையும் விட்டு தந்தார்கள். ராணுவத்துக்கு வாங்கறது கூட ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் எல்லாமே தரமற்ற ஒரு ஆயுதங்களை வாங்கி தூக்கி வைத்திருக்கிறார். நாளை ஒரு ஒரே நேரத்திலே சீனனும் பாகிஸ்தான்காரனும் ஒரே நேரத்திலே நெருக்கடியை உண்டு செய்தால் இந்திய அரசுக்கு துணை போக ஒரு நாடளித்த நிலைமையை உண்டாக்குறது யார்? இந்த அரசியல் அயோக்கியர்களின் 50 ஆண்டுகால அவள் ஆட்சிதானே. எங்கால் பக்கத்தில் ஒரு நாட்டில் நீ நேசமா இருக்கிறியா? நாகால பங்களாதேச சண்டை, பர்மால சண்டை, பாகிஸ்தான்ல சண்டை, சைனால சண்டை, நேபாளத்துல சண்டை, பக்கத்துல சிலோன்ல சண்டை, இந்த 6 நாடு உனக்கு எவனாவது ஒரு கண்டை நாட்டுக்காரனோட நேசமா இருக்கா இல்லையா? இது வரைக்கும் நரசிம்மராவ் மொத்தம் 121 நாடுகளுக்கு போய் வந்தார். ஈரான் காரன் மட்டும்தான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து பண்ணான். எப்ப இவனுக்கு போனாலும் சரி, இந்த 5 வருஷத்துல இந்திய ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் சேர்ந்து 161 நாட்டுக்கு போனாடு. சுமார் 6,000, 7,000, 16,000, 17,000 கோடி ரூபாய் வீணாடி விமான செலவு. எந்த நாடும் ஒரு ஒப்பந்தத்துக்கும் வந்து சேரல. ஈரான் கார மாத்திர கேஸ் கொடுக்கிறேன் ஒவ்வொரு தடவை போகும்போதும், இதனால் இஸ்ரேல் இந்திய உணவு வலுப்படும் என்று தெரிகிறது, நேச உறவு வந்துவிட்டது, வர்த்தக உறவு மேம்படுத்தப்படும் என்று தெரிகிறது. வெற்றிகரமாக பயணத்தை முடித்து நரசிம்மராவ் திரும்பினார், வெற்றிகரமாக பயணத்தை முடித்து வெங்கடராமன் திரும்பினார், வெற்றிகரமாக பயணம் முடித்து சங்கப்பிரதா சர்மா. என்னடா பண்ணீங்க இவ்வளவு நாட்டை சுற்றி போற பக்கம் எல்லாம் சொல்லிட்டான், நீ அரிசி கொண்டு வா நாங்க உண்மை தரோம், 2 ஊதிச்சீங்களான்ட்டான். நாக்க வலிச்சுட்டு திரும்பி வந்தேன். உன் யோக்கியத என்னன்னு தெரியல. மானங்கட்ட ஒரு வாழ்க்கை. அண்டை நாடுகள்ல எவராவது இந்தியாவுக்கு ஒரு மரியாதை உண்டு செய்திருக்கிறாயா? ஏதாவது ஒரு நாட்டுல இந்தியா பாஸ்போர்ட் எப்படின்னு காட்டு. எந்த நாட்டுல போய் புளு கலவை பார்த்த உடனே ஓரத்தில் தள்ளிடு. இந்த அயோக்கியர்கள் என்னோட பாஸ்போர்ட்டால இந்தியாவுக்கு, நான் நீ வச்சு கொடுக்கிற பாஸ்போர்ட் தூக்கிட்டு எந்த நாட்டுக்குள்ளையும் நுழைய முடியாத ஒரு அவலை. ஐக்கிய நாட்டு சபையில பூந்தன்னா இவன் புள்ளி விவரம், இவனோட ஒடுக்குமுறை, இவனுடைய அடக்குமுறை, இங்கு இல்லாத சமத்துவம், முஸ்லிம்களுக்கு ஒரு ஓர வஞ்சனை, இதை இத்தனை எடுத்து வைக்கும் போது உலக வங்கியின் கடன் நிறுத்தப்படும். இவனுக்கு கொடுத்திருக்கிற கேள்வி கணக்குகளுக்கு இவன் பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டுக்கு ஆளாகும் போது 26 கோடி மக்களுக்கு உரிய பங்கை உலக நாடுகள் முடிவு செய்து பெற்றுத்தரும் அந்த அச்ச உணர்வுதான் இந்த அயோக்கிய அரசுகள், இந்திய அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற காங்கிரஸ் அரசுகள். நாம் இந்தியாவின் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அது எதிர்ப்பது சட்டவிரோதம். இந்தியாவை காங்கிரஸ் அரசுக்கு நிச்சயமாக நாங்கள் எதிராக இருக்கிறோம். 400 ஆண்டுகள் தொழுத பள்ளியை இடித்தார்கள், ஆனால் தீவிரவாதிகள் வாழ்கிற காஷ்மீரிலே வைஷ்ணவ தேவி கோயிலை இன்று வரை அந்த தீவிரவாதிகள் இடிக்காமல் வைத்திருக்கிறார்கள். அந்த காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்த நான் தயங்கியதில்லை. இந்த தேசிய வேடம் போடும் அயோக்கியர்கள் 400 ஆண்டு நான் தொழுத பள்ளியை இடித்துவிட்டு கல்லு பிள்ளையார் மாதிரி இந்த நரசிம்மராவ் போன்ற அயோக்கியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இடித்தவன் பாரத் மாதா, ஏக் மாதா, அந்த மாதா, இந்த மாதா, ஊர்வலம் இடிச்சு போட்டு
ஆனா அங்க எவ்வளவு ராமன் கோயில் கட்டினாலும் சத்தியமா குண்டு வச்சு நான் தகர்த்தேன். இது என் அல்லாவின் மீதானை, நான் இல்லை என்றால் என் வாரிசுகள், என் வாரிசுகள் இல்லை என்றால் அவருடைய வாரிசுகள். அது நூறாண்டுகள் ஆனாலும் சரி, பாபர் மசூதி இடத்திலே பாபர் மசூதியை கட்டவிடுவோம். அங்கு ராமன் கோயிலை கட்டினால் நிச்சயமாக சத்தியமாக அரை கிலோ ஜெலட்டின்ல குண்டு வச்சு தகர்ப்போம் தகர்ப்போம் தகர்ப்போம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இதை நூறு அரசுகளும் தடுக்க முடியாது. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு, மனமுடியவனின் தீர்ப்பு. நானூறு வருஷ பள்ளிவாசலை இடித்த இவன் தேசியவாதியாம். நூறாண்டு காலம் போராடுகிற காஷ்மீர் தீவிரவாதிகள் வைஷ்ணவ தேவி கோயிலிருந்து 61 கோயிலை அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஒரு கோயிலையாவது காஷ்மீர் தீவிரவாதி இடித்ததாக ஒரு நிறுவனம் காட்ட முடியுமா? யாராவது சொன்னால் 10 லட்சம் ரூபாய் தருகிறேன். 61 கோயில் புண்ணிய ஸ்தலங்கள், இந்துக்களின் புண்ணிய ஸ்தலங்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தங்களுடைய நாட்டிலே வெடி வைத்து தகர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், வெடிகள் அவர்கள் கையில் இருந்தும், மத உணர்வை மதித்து, மனித நேயத்தை மதித்து அவன் புனிதமாக வாழ்கிறான். அந்த தீவிரவாதிகளுக்கு என்னுடைய ஆதரவை தருகிறேன். இந்த தேசியவாதிகளை நசுக்குவதில் முதல் நபராக நான் நிற்க தயங்க மாட்டேன், பயங்கர மாட்டேன். இதுதான் இந்தியா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த நாட்டை நேசித்தேன், இந்த மலையை நேசித்தேன், மக்களை நேசித்தேன், அரசியல் சாசன சட்ட குப்பைகளை நேசித்தேன். முடிவு என்னுடைய பள்ளிவாசலை பறிகொடுத்தேன், என் மக்களின் ஜீவாதார உரிமைகள் பறிகொடுக்கப்பட்டன. இன்று பிளாட்பாரத்தில் வாழ்கிற 3 குடிமகனாக ஆக்கப்பட்டோம். ஒரு காலத்திலே முடிசூடா மன்னனாக வாழ்ந்த என்னுடைய இனம் இன்று 3 குடிமகனாக ஆக்கப்பட்டதற்கு காரணம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அதற்கு ஆதாரங்களை அடுக்கி வைத்திருக்கிறோம், தெளிவான விளக்கத்தோடு இருக்கிறோம். இன்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது யார் எதிரி யார் நண்பன் என்று. இஸ்லாமிய மக்களே, உங்களுடைய எதிரிகளை, நண்பர்களை, துரோகிகளை நீங்கள் பாகுபடுத்து ஆரம்பித்து ஆதரவு கொடுக்க துணிந்து வாருங்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவின் வரலாறை இன்னொரு முறை இஸ்லாமிய மக்கள் நிச்சயம் எழுதுவார்கள். அந்த காலகட்டம் வரும்பொழுது இன்றைய தலைவர்களாக சுத்திக் கொண்டு திரிகிற இஸ்லாமிய துரோகிகள் அவர்களின் எலும்பு கூட்டுகளை தூக்கி இந்த இஸ்லாமிய மக்கள் எதிர்ப்பார்கள். அதே நேரம் இன்று தேச விரோதிகள் என்று உத்தரவிட்டப்பட்ட என் போன்றவர்கள் நாளை ஒரு நாள் விடுதலை உணர்வோடு இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும் பொழுது என்னை போன்ற இஸ்லாமிய தலைவர்கள் இறந்து போனாலும் கூட எங்களை நினைவுபடுத்த 1000 இளைஞர்கள் கூட்டம், அவருடைய வாரிசுகள் எங்களை வரலாறு விடுதலை செய்யும் என்ற நினைவுகளோடு இந்த கூட்டத்துக்கு உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.